சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 34 அத்தியாயம். உறையூர் எல்லையில் இறுங்குவேலின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கம் ஈடேற படைத்தலைவர் நடவடிக்கைகளை ஒற்றர்களை கொண்டு கவனிக்க தவறமாட்டார் புதுமன்னர். இறுங்குவேலி பற்றிய இந்த வார்த்தையில் மரியாதையை கைவிட்டதை கவனித்த டைபீரியஸ் புது மன்னனை பற்றிய பிரஸ்தாபத்தில் ராணியின் முறையையே கைப்பற்றி, தவறில்லை என்று சொல்லுங்கள் ராணி. வானகரை குன்றிலிருந்து நீங்கள் கிளம்பிய நாள் முதல் நீங்கள் போகும் இடங்களை புது மன்னன் மட்டுமல்ல நானும் விடாது கவனித்து வந்திருக்கிறேன். நீங்கள் புகார் பிராந்தியத்திலிருந்து கிளம்பிய 2 நாழிகைகளுக்கு எல்லாம் யவன ஒற்றர்கள் உங்களை தொடர்ந்திருக்கின்றார்கள். உறையூரிலிருந்து இறுங்கோவேல் கருவூருக்கு சென்றிருப்பதாகவும் செய்தி கிடைத்தது. இறுங்கோவேல் சாமானியமானவன் அல்ல, அவன் ஒற்றர்கள் இல்லாத இடமில்லை என்று புகாரின் கோட்டை தலைவனே சொன்னான். ஆகவே நீங்களும் கருவூர் சென்று இறுங்கோவேலும் கருவூரில் இருந்தால் அவன் படைத்தலைவரை சிறை செய்து கண்டிப்பாய் உறையூர் கொண்டு வருவான் என்று ஊகித்தேன். ஊகத்தில் தவறுதல் ஒன்றுதான் என்றான் டைபீரியஸ். என்ன தவறுதல் என்று உதடுகள் கேட்காவிட்டாலும் அந்த கேள்வி தொக்கி நிற்கும் பாவனையில் ராணி புருவங்களை சற்றே உயர்த்தினாள். ஜாடையிலிருந்து கேள்வியை புரிந்து கொண்ட டைபீரியஸ் சொன்னார், இறுங்கோவேல் உங்களை அழைத்து வருவான், படைத்தலைவர் சிறைப்படுவார் என்று நினைத்தேன். ஆனால் இறுங்கோவேலை ஏமாற்றி படைத்தலைவர் உங்களை உறையூருக்கு கொண்டு வருவார் என்பது எனக்கு தெரியாது. ஊகம் அங்குதான் சிறிது மூலியாயிற்று. உங்களை தப்புவித்த படைத்தலைவர் வானகரை செல்லாமல் இங்கு ஏன் வந்தார் என்பதுதான் புரியவில்லை என்று டைபீரிய சந்தேகத்தை உடைக்க, அனுமதி கொடுத்தால் நான் புரிய வைக்கின்றேன் என்று இளம் சழியின் குரல் குறுக்கிய புகவே ராணியும் டைபீரியஸும் சற்றென்று பின்புறம் திரும்பினர். அதிர்ச்சி தரக்கூடிய எந்தவித நிகழ்ச்சியும் ஏற்படாது இருந்தால் எந்த சாதாரண உணர்ச்சிகள் ஒரு மனிதன் முகத்தில் இருக்குமோ அத்தகைய மிக சகஜமான முகக்குறியுடனும் இதழ்களில் கோடியில் மெல்ல தவழ்ந்த புன்முறுவலுடனும் நின்ற படைத்தலைவனை கண்ட டைபீரியஸ் இத்தனை நிதானத்துடன் ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று வியந்து அந்த வியப்பை ஓரளவு முகத்திலும் காட்டினார். அந்த வியப்புக்குரிய யவனர் கடற்படை தலைவன் முகத்தில் படர்ந்ததை கண்டாலும் காணாதவன் போலவே நடந்து கொண்ட இளம் சழியன், யவனர் படை தலைவரே, ராணியிடம் நீங்கள் காட்டும் அன்பு இணையற்றது என்று பாராட்டினான். சோழர் படைகளின் உபத்தலைவருக்கு இது விந்தையாக இருக்கலாம், எங்கள் நாட்டில் இது ஆச்சரியம் அல்ல. யவனர்கள் தங்கள் அரச குடும்பத்தினரை காப்பதற்காக உயிரையும் விட கடமைப்பட்டவர்கள். அவர்கள் ஊழியனான நானோ கண் இமையை காப்பது போல ராணியை காப்பதாக அரச குடும்பத்தாரிடம் உறுதி கூறி இந்த நாடு வந்திருக்கிறேன் என்று வினவினான் டைபீரியஸ். இந்த இடத்தில் உங்களை நானும் எதிர்பார்க்கவில்லை, ராணியும் எதிர்பார்க்கவில்லை என்றான் இளம் செழியன்.
அதை ராணியே சொன்னார்கள். ஆனால் தங்களை இறுங்கவில் சிறை செய்தால் ராணியும் இங்குதான் கொண்டு வரப்படுவார் என்று நம்பியே இங்கு வந்ததாக ராணியிடம் சற்று முன்புதான் கூறினேன் என்றான் டைபீரியஸ்.
அதை நானும் கேட்டேன், தங்கள் ஊகம் சரிதான், ஆனால் அதில் ஒரே ஒரு தவறு இருக்கிறது என்று படைத்தலைவன் மெல்ல ஆரம்பித்தான். டைபீரியஸ் கண்களில் ஏதோ ஒருவித சந்தேகம் ஒரு வினாடி தோன்றி மறைந்தது. மறுபடியும் சாதாரணமாகவே கேட்டான் டைபீரியஸ்,
தவறா? என்ன தவறு படைத்தலைவரே என்று.
இறுங்கோவேல் யவனர்களின் நண்பன்.
ஆம், இருந்தும் ராணியை பயமுறுத்தினார்.
என்ன,
எங்கள் ராணியையா?
ஆம், மரியாதை குறைவாக அவள் கைகளை பிடித்து கூட மிரட்டினான். இதை கேட்டு டைபீரியஸின் உடல் ஒரு முறை ஆடியது. யவனர்கள் ராணியை தொட்டு மிரட்டக்கூடிய ஒருவன் உலகத்தில் பிறந்திருக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்பாத டைபீரியஸின் கண்களில் இயற்கையாக உள்ள சாந்தம் மறைந்து கோபம் ஜுவாலையாக எரிந்தது. அந்த ஜுவாலையை மேலும் விசிறுவிட, அது மட்டுமல்ல யவனர் படை தலைவரே, ராணியை தூக்கி போவதும் அவனது நோக்கம். ராணி புத்தர் சிலையை திருகி பாதாள படிகளில் இறங்கிய போது அவளை தொடர 4 வீரர்களையும் ஏவினார் என்று சொல்லிக் கொண்டே போன படைத்தலைவனை இடைமறித்த யவனராணி,
அது உங்களுக்கு எப்படி தெரியும் படைத்தலைவரே என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள்.
இளம் சழியன் மெல்ல புன்முறுவல் கூட்டினான். ராணி, நீ கதவைத்தான் தாளிட்டாயை தவிர சாளரம் திறந்துதானே இருந்தது. சாளரத்தின் வழியாக வெளியே வந்துவிட்டால் கூடத்தின் சாளரத்தை அணுகுவது பிரமாதம் அல்லவே. டைபீரியஸ் மட்டும்தான் உன்னை கண்ணிமை போல் காக்கின்றான் என்று நினைக்காதே ராணி. அதுக்கு சோழர் படைகளின் உப தலைவனும் இருக்கின்றார். நீ படுக்கையை விட்டு எழுந்த போது மற்றவர் அறைகளை வெளியில் தாழிட்ட போதும் விழித்துக் கொண்டுதான் இருந்தேன். நீ வெளியில் சென்றதும் உன்னை தொடர்வதற்காக சாளரத்தின் வழியாக தோட்டத்தில் இறங்கினேன். அங்கிருந்து கூடத்தின் சாளரத்துக்கு வர நினைத்தேன், ஆனால் அதற்கு அவசியம் இல்லாமல் போயிற்று. இறுங்கோவேள் தோட்டத்தில் சேர நாட்டு உடையில் இருந்த ஒருவனிடம் பேசிக் கொண்டிருந்தார். நான் உற்று கேட்டேன். புத்தர் சிலையை இயக்கும் போது கூடத்தில் இருப்பது ஆபத்து என்று. மேல் பலகனி தாழ்வாரத்தில் மறைந்திருந்தால் சிலை சுழன்று நின்றதும் அங்கிருந்து கூடத்தில் இறங்கி செல்லலாம் என்றும் சேரவீரன் சொன்னார். ஆனால் சுரங்க பாதையில் நுழைய வேறு வழியும் இருப்பதாகவும் அந்த ரகசியம் எனக்கு தெரியும் என்றும் அவன் கூறினார். எப்படியாவது உன்னை உறையூர் கொண்டு வந்து விட்டால் ஏராளமான பொண்ணும் பதவியும் அளிப்பதாக இறுங்கோவேள் அவனுக்கு ஆசை காட்டவே அதற்காக சகல ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டதாக சேர நாட்டு வீரன் குதூகலத்தோடு பதில் கூறினார். இருட்டில் அந்த வீரன் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. பேசிய சிறிது நேரத்திற்குள் அவன் தோட்டத்தில் நடந்து சென்று மரக்கூட்டத்தில் மறைந்து விட்டான். நான் அவனை தொடர முடியவில்லை. அவன் சொல்லியபடி கூடத்தின் பலகடிக்கு வந்தேன். ராணியின் இப்புத்தர் சிலையை இயக்கியதைக் கண்டேன். அது ஆயுத சாலையாக வெடித்ததைக் கண்டேன். கீழே கல் நகர்ந்த படிகள் ஓடியதையும் நீ அவற்றில் இறங்கி சென்றதையும் கண்டேன். நானும் பலகணியில் இருந்து இறங்கி கூடத்துக்கு வந்து ஓசைப்படாமல் உன்னை தொடர்ந்தேன். பிறகு நடந்தவை உனக்கே தெரியும் ராணி என்றான் இளம் சழியன். இந்த கதையை கேட்ட டைபீரியஸ் இளம்சழியனையும் நோக்கி ராணியையும் நோக்கினார். மீதி கதையை ராணியே கூறினார். படைத்தலைவன் முதலை குட்டை குகையில் மற்ற வீரர்களோடு போரிட்டு தன்னை மீட்டது, இருவரும் சிறைப்பட்டது, இளம்சழியன் ரதமோட்டியை முட்டி தள்ளி தன்னை தப்புவித்தது. இந்த வரலாற்றை ராணி சொல்ல சொல்ல இளம்சழியனை ஆச்சரியத்தோடு நோக்கிய டைபீரியஸ் படைத்தலைவரை நெருங்கி,
சோழர் படை உப தலைவரே, வீரர்கள் பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் கிரேக்க புராணங்களில் இருப்பது போன்ற அமானுஷ செயல்களை ஒரு மனிதன் புரிய முடியும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட செயல்களை புரிய முடியும் புராண வரலாறு பொய்க்கதையல்ல என்பதை நிரூபிக்க நீர் ஒருவர் இருக்கிறீர்
என்று பாராட்டி அவன் இரு கரங்களையும் தன் கரங்களால் பிடித்துக் கொண்டார். அந்த இரு வீரர்களும் ஒருவர் கரங்களை மற்றொருவர் பிடித்துக் கொண்டதைக் கண்ட ராணியின் கண்களில் ஆனந்த பாஷ்பம் துளிப்பதற்கான அறிகுறி மெல்ல தோன்றியது. அந்த சந்துஷ்டியை டைபீரியஸின் அடுத்த சொற்கள் உச்சரித்துக் கொண்டு போயின.
சோழர் படை உப தலைவருக்கு யவனர்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ராணிக்கு தாங்கள் புரிந்த இந்த உதவி என் இதயத்தில் நன்றி எனும் கோலால் நிரந்தரமாக வரையப்பட்டிருக்கும். சமயம் வரும்போது இந்த உதவிக்கு பிரதி உதவியை டைபீரியஸ் செய்ய தவறமாட்டார் என்று கூறிய டைபீரியஸ் அடுத்தபடி நடக்க வேண்டியது என்ன படைத்தலைவரே என்று கேட்டான்.
புகார் சொல்ல வேண்டும் என்றான் படைத்தலைவன்.
சரி புறப்படுங்கள் என்றான் டைபீரியஸ்.
இருங்கவேளின் வீரர்கள் இத்தனை நேரம் நான் தப்பியதை அறிந்து கொண்டிருப்பார்கள், எங்களை தேடுவார்கள் என்றான் இளம்சழியன்.
அதை பற்றி கவலை வேண்டாம் படைத்தலைவரே. உங்கள் இருவரையும் இங்கிருந்து புகார் கொண்டு போய் சேர்ப்பது என் கடமை. நான் சோழ நாட்டில் எந்த இடத்தில் உலாவ எதையும் செய்ய சோழ நாட்டு பேரமைச்சர்கள் அதிகார ஓலை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை இதோ வைத்திருக்கின்றேன். நீங்கள் இருவரும் இழைப்பாருங்கள், சற்று நேரத்தில் வருகிறேன்
என்று கூறி ஓலையில் இருக்கும் இடத்தை குறிப்பிட கச்சியையும் இருமுறை தட்டி தட்டி காட்டிவிட்டு அந்த வீட்டை விட்டு சென்றான் டைபீரியஸ். அவன் சென்றதும் அல்லியை எழுப்பிய இளம்சழியன், அல்லி, உன் விருந்தாளி எங்கள் நண்பர்தான், உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் என்று விசாரித்தான்.
தந்தை புகாரிலிருந்து இங்கு வரும்போது வழியில் அவர் ரதத்தில் இரிசு முறிந்து விட்டது. இந்த யவன வீரரும் இங்கு வந்து கொண்டிருந்தாராம். தந்தையின் நிராதரவான நிலையை பார்த்து தமது ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்தார். வந்த அன்றிரவிலிருந்து எங்களோடு தான் இருக்கிறார்
என்றாள் அல்லி. வந்து எத்தனை நாளாயிற்று?
2 நாட்கள் தான்.
சரி, உன் தந்தை எங்கே?
2 நாட்களாக அரண்மனையில் ராக்காவல் காவற்படைக்கு தந்தை தானே தலைவர்.
ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்த இளம்சழியன் புறப்படுவதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்து கொண்டு அல்லியிடம் விடைபெற்றுக் கொள்வதற்கும் டைபீரியஸ் வீட்டு வாயிலில் பெரும் திரைச்சிலைகளால் மூடப்பட்ட இரட்டை புறவி வண்டியை கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. மூடு வண்டிக்குள் ராணியையும் இளம்சழியனையும் மறைத்த டைபீரியஸ் தானே வண்டியை ஓட்டத் தொடங்கி புறவிகளை தூண்டினார். புறவிகள் கனவேகத்தில் கிளம்பி உறையூரின் எல்லைப்புற விடுதிகளை தாண்டி புகார் செல்லும் பெரும் சாலையில் பறந்தது. விடுவதற்குள் உறையூர் எல்லையை தாண்டிவிட்டால் பிறகு பயமில்லை என்று கூறிய டைபீரியஸ் புறவிகளை காற்று வேகத்தில் இயக்கினார். அந்த வேகத்தில் வந்த மூடு வண்டி எல்லைப்புறத்தில் கடைப்பகுதியில் சற்றென்று நின்றது. எல்லைப்புறத்தில் அந்த நேரத்தில் காவல் அதிகமாக இருக்காது என்று எண்ணிய டைபீரியஸ் 10-15 குதிரை வீரர்கள் திடீரென்று வண்டியை தடுத்து நிறுத்தவே அந்த காவலுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்தார். அதிக சிந்தனைக்கு இடம் கொடுத்தால் சந்தேகத்துக்கு இடம் ஏற்படும் என்ற காரணத்தால் வெறுப்பை காட்டும் முறையில் புருவத்தை சுழித்ததன்றி மிகவும் அதிகாரமான குரலில்,
இந்த வண்டியை தடுக்க யார் அதிகாரம் அளித்தது உனக்கு
என்றும் கேட்டார். பதிலுக்கு வண்டியை வளைத்துக் கொண்ட வீரர்களின் தலைவன் பலமாக நகைத்தார். அதைக் கண்டு டைபீரியஸ் மிகவும் சீற்றம் கொள்வதைப் போல அபிநயித்து,
வீணாக நகைக்காதே, என்னிடம் பேரமைச்சரின் அதிகார ஓலை இருக்கிறது இதோ
என்று கூறியதன்று ஓலையை எடுக்க கையையும் கச்சையிடம் கொண்டு போனார். காவலர் தலைவனோ வண்டியை வளைத்துக் கொண்ட வீரர்களோ பேரமைச்சர் ஓலையை பற்றியோ டைபீரியஸ் மிரட்டலை பற்றியோ லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. பலமான ஒரு கை சரில் என்று வண்டி திரையை கிழித்தது.
இதோ இருக்கிறார்
என்று கூவினான் ஒரு வீரன். அடுத்த வினாடி டைபீரியஸின் மார்பை 4-5 வாட்கள் தடவின. காவலர் தலைவன் பேய் சிரிப்பாக சிரித்துக் கொண்டே தயை தாட்சியினமின்றி வண்டிக்கு பின்புறம் வந்து குதிரையிலிருந்து கீழே குதித்து பின்புற திரைச்சிலையை தூக்கி உள்ளே தலையை நுழைத்து,
இறங்கு
என்று அதட்டியதோடு நில்லாமல் மட்டுமரியாதையின்றி
பலவந்தமாக ராணியின் கையையும் பற்றி இழுத்தார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.